தமிழ் முஸ்லிம் மக்களின் பிரதான அரசியல் கட்சிகளாக இருக்கிற இன்னொரு கட்சிகளுக்கு இடையில் பெரும் வெற்றியாக நாங்கள் பேச்சுவார்த்தைகள் நடத்துகிற வழக்கம். இப்பொழுது உருவாகி இருக்கிற 16 சட்டத்திருத்தம் சம்பந்தமான சர்ச்சைக்கு மத்தியில் எங்களுக்கு மத்தியில் ஒருமித்த நிலைப்பாடு என்பது மிக அவசியமான ஒன்று என்பதை நாங்கள் இடம் கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் அரசாங்கம் ஒரு விடாப்பிடியான நிலையில் இருந்து கொண்டு 16 சட்டத்திருத்தத்தில் பாதிப்பு ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளை அதை தடுப்பதற்கான வியூகங்களை பற்றி எங்களுக்கு நாங்கள் தீவிரமாக ஆராய்ந்தோம்.
என்ன முடிவு எடுக்கப்பட்டது நேற்று?
குறிப்பாக தெற்கிலே இருக்கிற எங்களுடைய நிலைப்பாட்டுக்கு சாதகமான இடதுசாரி கட்சிகள், அதே போல அரசாங்கத்துக்கு உள்ளே இருக்கிற அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதே மாதிரி எதிர்கட்சியிலும் இது சம்பந்தமான தெளிவான நிலைப்பாடுகள் இருக்கிற கட்சிகளோடும் இன்னும் சரியான தெளிவற்ற நிலைப்பாடுகளுக்கு வராமல் இருக்கிற ஏனைய கட்சிகளோடும் நாங்கள் தொடர்ந்து பேச வேண்டும் என்ற தீர்மானத்துக்கு வந்திருக்கிறோம். அதே போல சர்வதேச சமூகத்துக்கு மத்தியிலும் இது சம்பந்தமான அழுத்தங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதை பற்றியும் எங்களுக்கு நாங்கள் அவசரம் கலந்துரையாடினோம்.
இது தவிர நீங்கள் வந்து இந்த 13 சட்ட திருத்தம் என்பது மாகாணங்கள் ஒவ்வொரு மாகாண சபையிலும் வைத்து அது குறித்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு கொண்டு வருகின்றன. அவை எல்லாவற்றையும் உங்களால் தடுக்க முடியாவிட்டாலும் நீங்கள் சிறுபான்மை கட்சிகள் பெரும்பான்மையாக இருக்கின்ற கிழக்கு மாகாணத்திலாவது அதை தடுக்கக்கூடிய சாத்தியக்கூறு இருப்பதாக பலரும் கருதுகிறார்கள். அதற்கான முயற்சிகள், அதற்காக இந்த லெஜிஸ்லேட்டிவ் கோஆர்டினேஷன் என்று சொல்வார்களே, அந்த மாகாண கவுன்சிலின் சட்டமன்றத்திலே ஒருங்கிணைந்து செயல்படுவது போன்ற யுக்திகளை நீங்கள் நேற்று விவாதித்தீர்களா?
கிழக்கு மாகாண சபையில் இந்த பிரேரணை வாக்கெடுப்பு விடப்படுகின்ற பொழுது அதை தோற்கடிப்பதற்கான முயற்சிகளில் எங்களுக்கு மத்தியில் நிச்சயமாக ஒத்துழைப்பு இருக்கும் என்பதில் எந்த ஐயப்பாடும் கிடையாது. இது சம்பந்தமாக அரசாங்க கட்சிக்குள் இருக்கிற ஏனைய தரப்புகள் சம்பந்தமாகவும் எங்களுக்கு பேசினோம். காத்திரமான வகையில் கிழக்கு மாகாண சபையில் இவ்வாறான ஒரு பிரேரணை தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் மிகவும் ஆர்வத்தில் இருக்கிறோம்.
அப்படி என்றால் கிழக்கு மாகாணத்திலே நீங்கள் நிச்சயமாக மற்ற சிறுபான்மை கட்சிகளுடன் ஒருங்கிணைந்து செயல்படுவீர்கள் என்ற முடிவுக்கு வந்துவிட்டீர்களா?
சிறுபான்மை கட்சிகள் என்று பொழுது அரசாங்கத்துக்கு ஆளும் தரப்புக்குள் இருக்கிற இணைய கட்சிகளின் நிலைப்பாடுகள் இன்னும் தெளிவற்ற நிலையிலே இருக்கின்றது. அவர்கள் சில கட்சிகள் பகிரங்கமாக எதையும் சொல்லாத நிலையில் அவர்கள் மாகாண சபையின் உயிர்நாடியாக இருக்கிற சட்டவாக்கும் அதிகாரங்களை பாராளுமன்றம் பறித்துக் கொள்ள எத்தனைக்கிற இந்த முயற்சி மிகவும் பாரதீரமானது. அதே போல மாகாண சபை இணைவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் இல்லாதிருக்க வேண்டும் என்ற முயற்சியிலும் தெற்கிலே உணர்வு பூர்வமாக அந்த விஷயத்தை சொல்ல எத்தனிப்பது உண்மையில் ஒரு வெறும் சாட்டுக்காக செய்கிற விஷயமாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். என்றால் பாராளுமன்றம் தான் ஒரு பிரேரணையின் மூலம் 2 மாகாணங்களை இணைக்க முடியும் என்றிருக்கிற ஏற்பாட்டினால் தெற்கிலே யாருக்கும் எந்த பாதிப்பும் வரப்போவதில்லை. ஏனென்றால் நாட்டின் பாராளுமன்றத்திலே அதிக பெரும்பான்மையான சிங்கள உறுப்பினராக இருக்கிற நிலையில் அவ்வாறானது அச்ச உணர்வை தெற்கிலே ஏற்படுத்துவது என்பது வேண்டுமென்றே ஒரு தீவி மனப்பான்மை உருவாக்கி சிறுபான்மை சமூகங்கள் அனுபவிக்கிற அடிப்படை ஏற்பாடுகளையும் பலவந்தமாக பறிப்பிடுக்கிற இந்த முயற்சி நிச்சயமாக நாங்கள் ஒருமித்த நிலைப்பாட்டோடு இந்த விஷயத்தை அணுக வேண்டும் என்பதில் மிக தெளிவில் நாங்கள் இருக்கிறோம்.
ஆனால் இந்த மாதிரி நீங்கள் இருந்தாலும் கடந்த முறை பார்த்தீர்கள் என்றால் அந்த தெவினகும மசோதா சட்ட முன்வரைவு வந்தபொழுது கிழக்கிலே உங்களது உறுப்பினர்கள் அந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக மசோதாவுக்கு ஆதரவாகவே வாக்களித்தது பலருக்கும் நினைவிருக்கலாம். எனவே அந்த மாதிரி இப்பொழுதும் நடக்காது என்பதற்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்கிறதா?
இதுவே நாங்கள் மிக தெளிவாக ஏராளமான தீர்மானம் இருக்கிறது. ஆனால் திவினகும சட்டமூலத்தையும் இதையும் ஒரே பார்வையில் பார்க்க முடியாது. இதுமே ஒரு சாதாரண சட்டமூலம் மாத்திரமே, அது ஒரு எது ஓரிரு அதிகாரங்கள் குறித்த ஒரு விஷயத்தில் மாத்திரம்தான் பாதிப்பு ஏற்படுத்திய ஒரு விஷயமாக அல்லது பாதிப்பு ஏற்படுத்தக்கூடும் என்ற ஊகத்தினுடனான ஒரு விஷயமாக இருந்தது வெளிய. அது சம்பந்தமாக உண்மையில் நாங்களும் எதிரான நிலைப்பாட்டில் இருந்தாலும் எங்களுடைய கட்சியில் ஒரு சிலர் பலவந்தப்படுத்தப்பட்டார்கள் என்கிற ஒரு சூழல் இருந்தது. அதை கூட நாங்கள் அதையும் இதையும் ஒப்பாக பார்க்க முடியாது. இது அடிப்படை உயிர்நாடியே கைவிக்கிற விஷயமாக இருக்கிறது. 16 சட்ட திருத்தத்தின் அடிப்படை அம்சங்களில் கைவிக்கிற விஷயம். தினந்தின சட்டத்தோடு ஒத்துணக்கப்படவே முடியாத ஒரு விஷயம். எனவே தினந்த சட்டமூலத்தின் பொழுது ஏற்ற அனுபவங்களை வைத்து பார்க்கும் போது இந்த அரசாங்கம் பலவந்தமாக தங்களுக்கு தேவையான விஷயங்களை மற்ற கட்சிகளில் திணிக்கிற கபடக்கணமாக ஜனநாயக விரோத செயல்பாடுகளில் இறங்குகிற நிலைமைகளை நாங்கள் கடந்த காலங்களில் அவதானித்திருக்கிறோம். அதே நிலைப்பாடுகள் எப்பொழுதும் தொடர்வதற்கு நாங்கள் இடம் கொடுக்க முடியாது என்பதை மிக தெளிவாக நாங்கள் எங்கள் உறுப்பினருக்கு சொல்லியிருக்கிறோம். பகிரங்கமாக இந்த நிலைப்பாடுகள் குறித்து அவர்களின் மேடைகளில் பேசி வருகிறார்கள். எனவே அதற்கு குண்டகமாக யாரும் நடக்க முடியாத சூழல் இருக்கிறது. கட்சியில் ஆதரவாளர்கள் ஒரு பகைத்துக் கொள்கிற ஒரு நிலைமைக்கு எந்த விருப்பமும் துணிய மாட்டார்கள் என்பதில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது.
இப்பொழுது இந்த மற்ற சிறுபான்மை கட்சிகள், மற்ற தமிழ் கட்சிகள் இருக்கின்றன. உதாரணத்துக்கு டக்ளஸ் தேவானந்தா, உங்களது சகோதர இஸ்லாமிய கட்சிகள் இருக்கின்றன. அவைகளெல்லாம் இந்த நீங்கள் இந்த ஒருங்கிணைப்பு திட்டத்திலே அவர்களும் உடன்படுகிறார்களா, அல்லது அவர்களை ஒருங்கிணைக்க வேறு ஏதாவது முயற்சிகள் எடுக்கப்படுமா?
அவர்கள் இந்த விஷயத்திலே பகிரங்க நிலைப்பாடுகள் எடுக்காமல் இருப்பது, அதே நேரம் ஒரு சில இடங்களில் அரசாங்கத்துக்கு வக்காலத்துதான் இதை போல கதைப்பது என்று பார்க்கிற போது அவர்களிடத்திலே பெரிய எதிர்பார்ப்புகளையும் வைக்க முடியாத போல எங்களுக்கு தோன்றுகிறது. இருந்த போதிலும் மலேக கட்சிகளில் முக்கியமான கட்சியாக இருக்கிற இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கூட எதுவுமே சொல்லாமல் மௌனம் பாதித்திருப்பதும், ஈழ மாகாண வாக்கெடுப்பின் பொழுது அவர்கள் உறுப்பினர்கள் வராமல் தவிர்ந்திருப்பதையும் பார்க்கின்ற பொழுது அரசாங்க அழுத்தங்களை அடிப்படையாக வைத்து இந்த விஷயங்களில் சிறுபான்மையினங்களின் அடிப்படை உரிமைகளை குறைத்து விடுவதற்கு அவர்களும் கொஞ்ச காத்து எடுத்து விட்டார்களோ என்கிற ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. அது எப்படி என்பதிலும் அவர்களுடன் நாங்கள் இந்த விஷயத்தை சற்று கவிக்கலாம் என்று எதிர்பார்க்கிறோம்.
இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் 8ஆம் தேதி வரவிருப்பதாக செய்திகள் சொல்கின்றன. அந்த விஜயம் இந்த 13வது சட்ட திருத்தத்தை திருத்துவது என்ற அரசாங்கத்தின் முயற்சிகளில் ஒரு தாமதத்தை ஏற்படுத்தாது, அல்லது அரசாங்கம் இதை மறுபரிசீலனை செய்யாது என்று நீங்கள் இன்னும் நினைக்கிறீர்களா?
இந்தியாவின் பாதுகாப்பு ஆலோசகர் வருகை முத்தரப்பு பாதுகாப்பு விஷயங்கள் சம்பந்தமான ஒரு வித்தியாசமான பேச்சுவார்த்தைக்காக வருகிறார் என்பதுதான் பகிரங்கமாக சொல்லப்படுகிற விஷயம். அவருடைய வருகையின் பொழுது இந்த விஷயங்கள் சம்பந்தமாக இந்தியாவின் நிலைப்பாடு இன்னும் தெளிவாக இலங்கைக்கு கூறப்படலாம் என்கிற காட்சிப்பாடுகள் இருக்கின்றன.